பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 பதம் 34 நான்காவது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமா தேவி சரஸ்வதி வியாச ததோஜய உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்வதர்ஷினஹ தத்வித்தி பரிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ. உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பொருளுரை. ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடமிருந்து தொடங்கி வரும் சீட பரம்பரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார். சீட பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது. பகவானே மூல குரு ஆவார். சீட பரம்பரையில் உள்ளவர்கள் சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டம் 3வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது. தர்மம் திசாட்சாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் பாதை பகவானாலே நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவதாகும். எனவே மனக்கற்பனைகளோ வரட்டு விவாதங்களோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறவே முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவை பூர்ண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவகனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீகி ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்குரிய ரகசியமாகும். கேள்விகள் கேட்பதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்லுதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வித பலனையும் தராது. ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெற கூடியவனாக இருக்க வேண்டும். சீடனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்தினால் தானாகவே ஆசீர்வதிக்கின்றார். இப்பதத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமாக கேள்வியை கேட்பதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீகரிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பது என்பது மட்டுமின்றி தனது தொண்டு பணிவு கேள்விகள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீனரிடம் மிகவும் அன்புடையவர். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும் போது ஞானத்தின் பரிமாற்றம் கேள்விகளும் பக்குவம் அடைகின்றன. ஓம் தத்சத். ஓம் அக்யாந்தி மிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன சலாகயா சத்வரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷாம் ஸ்தாவிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மையம் ததாதீம் சபதாதிகம். வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சாக்ருஜாதம் சககணாலகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககணலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிபு பிரதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிவிசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே. இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்காங்களா இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு? எங்க புதுசா வந்து இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவுடைய சந்நிதியில ஒன்று சேர்ந்திருக்கோம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் எம்பி சார்பாக இங்க வந்திருக்கிற எல்லாரும் ரொம்ப அன்போட வரவேற்கிறோம். இங்க வரவங்க எல்லாருமே பகவான் ஸ்ரீ ஜெகநாதருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அவங்க மேலும் மேலும் பக்தியில் முன்னேற்றடைந்து பகவானுடைய கருணைக்கு பாத்திரமாகணும். அவங்க எல்லாருமே இங்கே வரக்கூடிய எல்லாருடைய குடும்பத்திலையும் கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படணும். நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் முழுக்காக கூடி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கடந்த சில வாரங்களா நம்ம நான்காவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். நான்காவது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு உன்னதமான அறிவு. நம்ம முன்பே இதை பற்றிலாம் விவாதிச்சிருக்கோம். அறிவுன்னா என்னது, அறிவுன்னா என்னது, அறிவு அப்படின்னா அறிவுன்னா என்னது, நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு? உங்களை யாராவது பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஊக்கி போட்டு மிதிச்சிட மாட்டவங்கள. அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம் பேசுறது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோபம் வரும், பயங்கரமான கோபம் வரும். அப்போ அந்த அறிவுங்கிறது என்ன, எதை குறிக்குது? அறிவு என்றால் என்ன? இதை வந்து நாங்கள் இதுவரைக்கும் யோசிச்சே பார்க்கலீங்க, இப்போ புதுசாக கேட்குற மாதிரி இருக்கு. அறிவுங்கிறது என்னன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு யோசிக்கவே இல்லை. யாராவது கேட்கும் போதே யோசிக்குது, யோசிக்க தோணுது. இது வரைக்கும் நான் யோசிக்கல, யாராவது என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் எனக்கு முதல் கோபம் தான் வருது. அப்போ அறிவுன்னா என்னது? அறிவுன்னா கோபப்படுறதா, சிந்திக்கக்கூடியதா, எது சரி எது எது தவறு, சில செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி இது செய்யலாமா வேண்டாமா? ஏன் ஒருத்தர் நம்மளை வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லையா. நம்ம ஏதாவது தவறு செய்துட்டாலோ, செய்யக்கூடியதை சரியா ஒழுங்கா செய்யலைனாலோ, அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது செய்துட்டாலோ வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டிடுவாங்க. அப்ப அறிவுங்கிறது நம்ம சிந்தித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது சரியா தப்பா, இது நான் செய்யலாமா அப்படிங்கறது அறிவு. அந்த அறிவு எப்ப வளர்ச்சி அடையும்னா, இப்ப வந்து மிருகங்களுக்கும் அறிவு இருக்கு, மனுஷனுக்கும் அறிவு இருக்கு. மிருகங்களுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மிருகங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? மிருகங்களுக்கு அறிவு இருக்கு, ஏன்னா அது உணவு தேடி போகுது, சாப்பிடுது. சில சமயம் இந்த மிருகங்களுக்கு பயிற்சி கொடுத்தா அது என்ன வேணாலும் செய்யுது எஜமானனுக்கு. நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் பார்க்கிறோம், எவ்வளவு மிருகங்கள் வந்து பல பல செயல் பண்றாங்க. யானை சைக்கிள் ஓடும், யானை கிரிக்கெட் விளையாடும் இல்லையா, நிறைய பார்க்கிறோம். அப்ப அந்த மிருகங்களுக்கு அறிவு இருக்கு, அது சரியான பயிற்சி கொடுக்கும் போது அந்த மிருகங்கள் கூட அந்த அறிவை தக்க விதத்துல பயன்படுத்திக்குது. ஆனா மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மிருகத்துக்கு பகத்தறியக்கூடிய தன்மை தெரியாது. நாம் இந்த இடத்துல இந்த மாதிரி காரியம் செய்யலாமா அப்படிங்கறத மிருகத்துக்கு தெரியாது. இன்னார் கூட இன்னதுதான் செய்யணுங்கிறது மிருகத்துக்கு தெரியாது. சாப்பிட்றதாகட்டும், தூங்குறதாகட்டும், இனப்பெருக்கம் செய்வதாகட்டும், தற்காத்துக் கொள்வதாகட்டும், அதை வந்து சரியான வழியில மிருகத்துக்கு செய்ய தெரியாது. அது எங்க வேணாலும் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு நாய் எடுத்துட்டோம்னா, அது ரோட்லயே சாப்பிடும், அங்கேயே தூங்கும், அங்கேயே இனப்பெருக்கம் செய்திடும். அது வந்து அக்கா தங்கச்சி அதெல்லாம் பார்க்காது. நாயை பொறுத்தவரைக்கும் நாய் தான், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஆனா மனுஷனான பட்டவனுக்கு வந்து சிலதெல்லாம் தெரியும். இது நான் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, இது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது அறிவு. ஒருத்தர் வந்து குழந்தையா இருக்காங்க, குழந்தையா இருக்கிறவனுக்கு வந்து ஏன் வந்து பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கிறாங்க? அந்த அறிவை வளர்த்துக் கொள்றதுக்காக. இல்லாட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அந்த குழந்தை என்னன்னு சொல்லுவோம்? ஒருத்தனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை, அப்படியே அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். அப்ப அவன் என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு திட்டுவாங்க. அது கட்ட மக்கு மண்டல ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் திட்டுறாங்களா இல்லையா? ஒழுங்கா மதிப்பெண் வாங்கலைனாலோ, சரியாக படிக்கலைனாலோ, சில விஷயங்களை சரியா செய்யலைனாலோ, சில சமயங்களில் சில தவறுகள் செய்யும் போதும் அவங்கள திட்டுறாங்க இல்லையா? நம்ம எல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். என்னமோ யாரையோ சொல்றத நினைச்சுக்க வேண்டாம், நம்ம தான் நம்ம எல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். அப்படி பார்க்க போனா பள்ளிக்கூடத்துல குழந்தை எதுக்காக சேர்க்கறது? இந்த அறிவு வளர்த்து கொள்றதுக்காக, விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, கணிதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த குழந்தை வந்து படித்து நல்ல விஷயங்களை நல்ல முறையில் செயல்படணுங்கிறதுக்காக. ஆனா இப்ப உள்ள கல்வி முறையில இதெல்லாம் கிடையாது. இப்ப உள்ள கல்வி முறை வந்து ஒரு யந்திரம் போலதான். ஏதோ காலையில் எந்திரிப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க, டியூஷன் போவாங்க. காலையில 6 மணி 5 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்கூலு டியூஷன் அது இதுன்னு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நடைமுறையில அந்த அறிவை சரியா நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்ப வெறுமனை படிக்கிறோம் அவ்வளவுதான், அது உண்மையான அறிவு கிடையாது. சில சமயம் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் போய் படிக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் என்ஜினியர் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஒருத்தர் என்ஜினியர் ஆகணும், ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், என்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சு என்ஜினியர் ஆயிடுறாரு. அப்புறம் டாக்டர், லாயர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர், லாயர், என்ஜினியர், இவங்கெல்லாம் அதுக்கு உண்டான கல்லூரியில போய் படிச்சு அதுக்கு உண்டான அறிவை விருத்தி செய்து கொள்றாங்க. ஆனா அது வந்து உலக அறிவு தான், அந்த துறையை சார்ந்த ஒரு அறிவு. அதையெல்லாம் பண்ணி ஒரு டாக்டர் படிக்கிறாங்க, ஒரு என்ஜினியர் படிக்கிறாங்க, ஒரு லாயர் ஆகுறாங்கன்னா அந்த அறிவு அந்த துறையை சார்ந்தது மட்டும்தான். கடைசியில் அவங்க என்னவா இருப்பாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிற ஒரு மெஷினா இருப்பாங்க. காலையில் எந்திரிக்கணும், பேஷண்ட பார்க்கணும், காலையில் எந்திரிக்கணும், கோர்ட்டுக்கு போகணும், காலையில் எந்திரிக்கணும், கட்டடம் கட்டணும், இல்லை ஏதாவது மெக்கானிக்கல் யந்திரங்களை போய் பார்க்கணும், இதே மாதிரி அவங்க வாழ்க்கை யந்திரம் மாதிரி ஆயிடும். அப்ப அந்த அறிவு வந்து ஒரு யந்திரமயமான ஒரு அறிவு. சரி, அப்படி அந்த யந்திரமயமான அறிவை உலக ரீதியில் செயல்படக்கூடிய அறிவுல சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா சந்தோஷம் கிடையாது. எல்லாருமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப பிஸியா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, பல பல வேலைகளில் ஈடுபடுறாங்க. எல்லாமே எதுக்காக, கொஞ்சம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா அது அவங்களால இருக்க முடியறதில்ல. நம்ம கண் கூட நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதுங்கிற திருப்தி வர மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாம் அறிவு இருக்கு, ஆனா உன்னதமான அறிவு கிடையாது. அந்த உன்னதமான அறிவு என்னன்னா ஆத்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இந்த உடல் சார்ந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பௌத்திகமானது. இந்த உடலுக்காக உழைக்கிறது, இந்த உடலுக்காக செயல் பண்றது, இந்த உடலுக்காக படிக்கிறது, இந்த உடல் சம்பந்தமா என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் பௌத்திகமானது. அது என்றைக்குமே முழுமையான சந்தோஷம் தராது. எய் சம்பர்ஷஜா போகா துக்க யோன ஏவயே ஆத்யந்த வந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. கிருஷ்ணர் சொல்றாரு, எய் சம்பர்ஷஜா போகா, இந்த புலன்களால பெறக்கூடிய சந்தோஷம் வந்து நிரந்தரம் கிடையாது, அது சந்தோஷம் கிடையாது, துக்கம் தான் தெரிஞ்சு சொல்றாரு கிருஷ்ணா. இந்த புலன்களால பெறக்கூடியது உண்மையான சந்தோஷம் கிடையாது, துக்கம் தான் தரும். அதனால புத்திசாலிகள் அதுல ஈடுபட மாட்டாங்க. ஆத்தியந்த வந்து கவுன்தேயா, அப்ப இந்திரியங்களால இந்த புலன்களால பெறக்கூடிய சந்தோஷத்துக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆத்தியந்த வந்து கவுன்தேயா நதேஷு ரமதே புதா, புத்திசாலி அதுல ஈடுபட மாட்டார். அப்ப புத்திசாலிங்கிறவ யாரு குறிக்குது, அவர் எதை பத்தி சிந்திப்பார்னா, நான் எதோ படிச்சிருக்கேன், ஆனா நான் என்ன பற்றி படிக்கலையே, நான் யாரு, கடவுள் யாரு, அவர் இருக்காரா, அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அதை பத்தி என்னைக்கு நம்ம யோசிக்கிறோமோ அப்பதான் அதுதான் உண்மையான பகுத்தறிவு. இப்ப நம்ம சமுதாயத்தில் சொல்ற பகுத்தறிவு எல்லாம் வேற, பகுத்தறிவுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பகுத்தறிவு இங்க நம்ம பேச வரல. இங்க நம்ம எடுத்துட்டு இருக்கிற பகுத்தறிவு என்னன்னா, உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, அப்ப ஆத்மீக நிலையிலிருந்து எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுதான் உண்மையான பகுத்தறிவு. இந்த உடலையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்கக்கூடியதுதான் உண்மையான பகுத்தறிவு. உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையான பகுத்தறிவு கிடையாது, அது எல்லாமே ஒன்றுதான். ஆனா நான் வேறு, இந்த உடல் வேறு அப்படிங்கறத பிரித்து பார்க்கக்கூடியதுதான் என்னது, உண்மையான பகுத்தறிவு. அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் உண்மையா உன்னதமான அறிவு. அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உண்டான சாஸ்திரங்களை படிக்கணும். இப்போ இன்ஜினியரிங் பொறியியல் கல்வி பொறியாளராக கூடிய அந்த பொறியியல் புத்தகங்கள், இன்ஜினியரிங் புத்தகத்தை படிப்பாங்க. மருத்துவத்துறையில போய் மருத்துவ புத்தகங்களை படிச்சு மருத்துவர் ஆவாங்க, டாக்டர் ஆவாங்க. அதே மாதிரி வக்கீல் துறையில போய் வக்கீல் புத்தகங்களை படிச்சு அதுக்குண்டான சட்ட திட்டங்களா தெரிஞ்சு இத்தனாவது கிபிக்கோ இத்தனாவது செக்ஷன்ல இத்தனாவது இடத்துல இந்த இது சொல்லியிருக்கு அப்படின்னு கோர்ட்ல வாதாடுறாங்க. அப்ப அதுக்குண்டான புத்தகங்களை படிச்சு அதுல வல்லுநர் ஆகிறாங்க. அதே போலதான் ஒருத்தன் தன்னுடைய நிலை என்ன, ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன பேதம் இருக்கு அப்படின்னு அந்த உன்னதமான அறிவை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குண்டான சாஸ்திரங்கள் இருக்கு. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இதிகாச புராணங்கள், இதெல்லாம் இருக்கு. அதுக்குண்டான புத்தகங்களை நம்ம படிக்கும் போதுதான் அதுக்குண்டான உன்னதமான அறிவு நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப அடுத்த பிரச்சனை, இப்ப என்ன பிரச்சனைனா, சரி இப்ப வந்து நான் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கல, இப்ப நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன், அப்ப பகவத்கீதை எடுத்து படிச்சா எனக்கு புரியுமா, அது எப்படி நான் புரியுது புரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் அங்கேயும் ஆசிரியர் ஆச்சாரியர் இல்லையா. இப்ப வந்து என்ஜினியரிங் புக்ஸ் குடிச்சு ஒரு பையன் கொடுத்து படிக்க சொன்னா படிச்சா ஒன்னும் புரியாது. அதே ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸர் இருந்து அந்த காலேஜோட ஆசிரியர் இருந்து கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியும். அதுக்குதான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு காலேஜும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லாம் எதுக்காகனா அந்த வரக்கூடிய அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சு புரிஞ்சிக்க முடியாது, அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய விதத்திலையும் அவங்க சொல்லி கொடுக்கறதும் அவங்க வந்து அவனுக்கு புரிய வைக்கிறதுலையும் தான் அந்த மாணவன் அந்த துறையில ரொம்ப வல்லுநர் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவன் ஆசிரியர் ஆயிடுவான். யாரொருத்தர் அந்த துறையில நல்ல ஆழ்ந்து படித்து அதுல புலமை ஆயிடுறாங்களோ அவங்க அந்த துறையில ஆசிரியர் ஆயிடுவாங்க. என்ஜினியரிங் படிக்கிறவன் கடைசியில் என்ஜினியரிங் ப்ரொஃபஸர் ஆயிடுறாரு, டாக்டர் படிக்கிறவன் டாக்டர் காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்க முடியும். எந்தெந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில அதுக்குண்டான ஆசிரியர்கிட்ட போய் கேட்கும் பொழுது என்ன ஆகுது, அதுக்குண்டான அறிவு நமக்கு புரியுது, இல்லாட்டி புரியாது. கணக்கு புஸ்தகத்தை கொடுத்து நீங்க கணக்கு போடணும் புரியுமா? புரியாது. ஸ்கூல்ல போய் கேட்கறோம், டீச்சர் சொல்லி தராங்க, புரியுது. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, வந்து பண்றோம், இது மாதிரி எல்லாம் இருக்கு. அதே போலதான் ஆத்மீக விஷயங்களை பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியன் அவசியம், குரு. அந்த குருவிட்ட எப்படி கேட்கணும் தான் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு. ஒரு ஆச்சாரியன் எவ்வளவு முக்கியம், அந்த ஆச்சாரியரான குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அவர் எப்படி சரணடைகிறது, அவர்கிட்ட எப்படி கேள்விகள் கேட்கிறது, எப்படி இந்த உண்மையான தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது, உன்னதமான அறிவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. தத்தித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, மூணு விஷயம். பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. உபதே சாந்திதே ஞானம், ஞானின தத்துவ தரிசிபிஹி, தத்துவ தரிசினா உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டவர். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து கணக்கு பாடத்தை பத்தி தெரியணும், நான் போய் வரலாறு வாத்தியார்ட்ட போய் கணக்கு பாடம் கேட்டா என்ன ஆயிடும், அவருக்கும் தெரியாது, நான் அவர் சொல்லித்தராருன்னா ஏதோ ஒன்று சொல்லித்தராருன்னு போய் நான் போய் எழுதுப்பா என்ன ஆயிடும், கணக்குல முட்டை தான் வாங்க முடியும், நூத்துக்கு நூறு வாங்க முடியாது இல்லையா. இப்ப கணக்கு பாடம் தெரிஞ்சுக்கிட்டா யார்கிட்ட போகணும், கணக்கு வாத்தியார்ட்ட போகணும். பொறியியல் பாடம் தெரிஞ்சுக்கிட்டு போய் டாக்டர் காலேஜில் போய் கேட்டா சொல்லி தருவாங்களா? அப்ப இது வந்து அடிப்படை அறிவு. இந்த அடிப்படை அறிவு என்ன பண்றோம், எனக்கு கணக்கு பாடம் தெரிஞ்சுக்கணும், அப்ப நான் கணக்கு வாத்தியார்கிட்ட போறேன், எனக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும், விஞ்ஞானத்துக்கு உண்டான ஆசிரியர்கிட்ட போறேன், எனக்கு வந்து மருத்துவம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உண்டான கல்லூரிக்கு போறேன். இந்த மாதிரி ஓரோ துறையிலும் நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு உண்டான ஆசிரியர்கள் இருக்காங்க. அதே போலதான் உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய உன்னதமான அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உண்டான ஆச்சாரியத்தை போகணும். அவருக்கு தத்துவ தரிசின்னு பேர். தத்துவதரிசினா உண்மையை உள்ளபடி தெரிஞ்சின்றவர். இப்ப அடுத்த ஒரு கேள்வி எல்லாம், அவருக்கு உண்மையை உள்ளபடிதான் தெரியும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப கணக்கு வாத்தியார்கிட்ட போய் இவருக்கு கணக்கு தெரியுமா நம்ம பரீட்சை பண்ண முடியுமா? அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்கூல்ல இவருதான் கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு பீரியட் இருக்கு, அந்தந்த பீரியட் அந்தந்த வாத்தியார் வருவாங்க, டீச்சர் வராங்க, அதை சொல்லி தராங்க. ஓ, இவர் கணக்கு டீச்சர் வந்துட்டாரு, இவர் விஞ்ஞான சயின்ஸ் டீச்சர், இவங்க இவங்க ஹிஸ்டரி டீச்சர் அப்படின்னு அவங்க அவங்க அதுல புலமை வாங்கி சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபலோ கரஸ்பாண்டோ என்ன பண்றாங்க, அவங்க அந்த துறைக்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அவங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த பாடத்தை சொல்லி தராங்க. அப்ப நம்ம சந்தேகம் ஒன்றும் பட வேண்டாம், இந்த டீச்சருக்கு கணக்கு தெரியுமா, இந்த டீச்சருக்கு விஞ்ஞானம் தெரியுமா, இந்த டீச்சருக்கு தமிழ் தெரியுமா, இவங்க வந்திருக்காங்களே தமிழ் சொல்லி கொடுக்குறேன்னு வந்திருக்காங்களே, கணக்கு சொல்லி கொடுக்குறேன்னு வந்திருக்காங்களே. அப்ப நம்ம அவங்க அதை கேட்க மாட்டோம். அப்படி கேட்டா என்ன ஆகும், டீச்சர்கிட்ட போய் டீச்சர் நீங்க கணக்கு சொல்லிக் கொடுக்க வந்து உங்களுக்கு கணக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஒரு பேரம்பரை அடி அதிக பேசுதான பேசாதது அடிப்பாங்க. அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா அவங்க நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல அதிகாரப்பூர்வமா அவங்களை தேர்ந்தெடுத்து தான் அந்த பணியில அமர்த்தி இருக்காங்க. அதனால நம்ம வந்து பரீட்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து அங்க இருக்காருன்னா அவங்க ஏற்கனவே பரீட்சை பண்ணப்பட்டு அந்த பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க சொல்லி கொடுக்கறத நம்ம கேட்டா போதும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆத்மீக விஷயத்துல அதுக்கு நேர்மார். ஆத்மீக விஷயத்துல நம்ம வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்களான பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்ணி அப்புறம்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க யாரும் அதிகாரமா சொல்லல. அதனாலதான் ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், எந்த சாமி சொன்னாலும் கேட்டுக்கலாம், எந்த சாமியார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், எந்த ஞானியோ யோகியோ ரிஷியோ முனிவரோ யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படி கிடையாது. அங்கேயும் பரீட்சை பண்ணணும். ஏன் பரீட்சை பண்ணணும்? நம்ம சரியான இடத்துல இருந்தா கேட்கிறோமா அப்படின்னு. அதுக்கும் கிருஷ்ணா ரொம்ப அழகா வழிவகுத்து கொடுத்திருக்கார். தத்த தரிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், உள்ளத உள்ளபடி தெரிஞ்சின்றவர். அந்த உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சின்றவர் பகவானால நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடியவராக இருப்பார். அவங்ககிட்ட நம்ம பரீட்சை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே எப்படி ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு அவங்க அந்த துறைக்கு ஆசிரியராக இருக்காங்களோ, அது போல பகவானை பற்றிய உன்னதமான அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குண்டான அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயங்கள் ஏற்கனவே பகவானாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பின்னாடி இந்த மாதிரி குழப்பமெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப துர்தர்ஷ வசத்தினால நம்ம ரொம்ப துர்பாக்கியசாலியில போயிட்டதுனால நமக்கு அது கூட தெரியல. காலப்போக்கில் அந்த இதெல்லாம் இப்போ இருக்கு, ஆனா நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டல. காரணம் என்னன்னா, ஒண்ணு கலியுகத்தினுடைய ஆதிக்கம். கலியினுடைய ஆதிக்கத்தினால இவங்க தான் சரியான ஆச்சாரியர்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவங்க தான் சரியான விதத்தில் உண்மையை தெரிஞ்சின்றவங்க, அவங்க தான் நமக்கு சொல்லித்தர முடியுங்கிற அடிப்படை அறிவு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தா, இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், நல்லா சொல்லி தருவாங்க, குழந்தைக்கு ஒழுக்கமெல்லாம் சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பெற்றோர்கள்லாம் விசாரிச்சு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துறாங்க. ஏதோ தானும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்த மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் அடிப்படை அறிவு வேணுமா இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தலாமா, இங்க சேர்த்தா என்னுடைய பையன் என்னவா, நல்லா படிப்பானா, அங்க நல்லா சொல்லி தருவாங்களா, அதெல்லாம் பார்த்துதான் ஒரு குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவாங்க. அதே போல உண்மையா பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எந்த சம்பிரதாயம் உண்மையா அதை சொல்லி தராங்க, அங்க போனா நம்ம கிருஷ்ணரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியுமா, உண்மையை உள்ளபடி தெரிஞ்சுக்கலாமா, உன்னதமான அறிவு அங்க நமக்கு கிடைக்குமா, ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பகவானா யாரு, இந்த பகவானுக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்களா, பகவத்கீதையை சொல்லி தருவாங்களா, ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லி தருவாங்களா, பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லி தருவாங்களா, பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் என்னன்னு சொல்லி தருவாங்களா, இந்த அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம சரியான வழியில போய் சரியான முறையில அந்த உன்னதமான அறிவை எடுத்துக்க முடியும். அப்படி பகவானால ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள்ல நான்கு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. நம்ம ஏற்கனவே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். யாரா ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்னென்ன சம்பிரதாயம், என்னென்ன சம்பிரதாயம்? ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், இன்னும் ரெண்டு சனத்குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த நான்கு சம்பிரதாயம் என்னென்னது? முதல் ஸ்ரீ சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த நாலு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. இந்த சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆச்சாரிகள் தத்துவதர்ஷி. ஏன் அவங்க தத்துவதர்ஷினா, அவங்க வந்து உள்ளதை உள்ளபடி பின்பற்றிட்டு வருவாங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனால் அவருடைய விக்கிரகத்தை தரிசிக்கலாம். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் அப்படியே அவருடைய உடல் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்தை விட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு போனார். அப்போ அவருடைய சிஷியர்கள்லாம் கதறி அழுதாங்க. ஆச்சாரியனுடைய பிரிவு தாங்க முடியாம அவருடைய சிஷியர்கள்லாம் கதறி அழுதாங்க. அப்போ போனவர் திரும்பவும் வந்து ஒருக்கா கூடி அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அங்கேயே அந்த உடல் இன்றும் மூலிகைகளால் பாதுகாத்து வச்சிருக்காங்க. கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். கை நகமாகட்டும், தோள்கள் எல்லாம் ஆகட்டும், நீங்க நேரில் போய் ராமானுஜரை எப்படி சந்திச்சா என்ன ஒரு உணர்வு நமக்கு வருமோ அந்த ஒரு உணர்வு அந்த இடத்துல கிடைக்கும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்க. அங்க உடையவர் சந்நிதினு ஒண்ணு இருக்கும். அந்த உடையவர் சந்நிதிதான் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரிய எழுந்தள்ளி இருக்கார். இன்றைக்கும் அவர் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கார். அவருடைய சம்பிரதாயம், அவர் வந்த அந்த சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீனா லக்ஷ்மி தேவி. பகவானை பற்றிய தெய்வீகமான அறிவை நமக்கு கொடுக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவியே ஒரு சம்பிரதாயத்தை உண்டு பண்ணாங்க. அதனாலதான் அது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தில் ஒரு பிரதான ஆச்சாரியராக ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் தோன்றினார். அதுக்கப்புறம் பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதாவது முதல் முதல் வேத ஞானத்தை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு புகட்டினார். ஏன்னா படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவோ சிவனோ யாருமே கிடையாது, நாராயணர் மட்டும்தான் இருந்தார். அந்த நாராயணர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவருடைய நாபிலிருந்து பிரம்மா வந்தார். எப்போ அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு முடிவு பண்ணாரோ அவருடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வந்தது. யாருடைய உடல்ல இருந்து? நாராயணனுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அந்த நாராயணர் ஓரொரு பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைந்தார். அந்த ஓரொரு பிரபஞ்சத்திலே உள்ள நாராயணர் வந்து விஷ்ணு, அந்த ஓரொரு பிரபஞ்சத்திலே உள்ள விஷ்ணுடைய நாபிலிருந்து தாமரை தண்டுவர். அந்த தாமரை தண்டில் அவர்கள் தாமரை பூ மேல வேலை பிரம்மா உட்கார்ந்துருப்பார். ஓரொரு பிரபஞ்சம், நான் சொல்றது ஒரு பிரபஞ்சம் மட்டும் இல்ல, வானத்தில் எப்படி எண்ணற்ற நட்சத்திரங்களை மின்னிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா, தினமும் நான் காலையில பாக்குறோம், சாரி இரவுல பாக்குறோம், எண்ணற்ற நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னின்னு இருக்கு. அந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வானவெளியில இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓரொரு பிரபஞ்சத்திலும் பகவான் விஷ்ணு அதுல நுழைகிறார். அந்த ஓரொரு விஷ்ணுடைய நாபிலிருந்தும் பிரம்மா வர்றார். அப்படி பிரம்மா வந்து ரெண்டாவது படைப்பை உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறதாகட்டும், மிருகங்கள் தாவரங்கள் பறவைகள் இதெல்லாம் பிரம்மா சிருஷ்டிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு எதுவுமே தெரியாது, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும், நான் யார்கிட்டருந்து வந்திருக்கேன், எங்கு பார்த்தாலும் ஒரு இருள் சூழ்ந்திருக்கு, பிரம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப அவர் எது மேல உட்காந்துருக்காருன்னு பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்காந்துருக்காரு. அந்த தாமரை தண்டை பிடிச்சிட்டு கீழே இறங்க அது கீழே போயிட்டே இருக்காது, எவ்வளவு தூரம் பல ஆயிரம் மைல்கள் கீழே போயிட்டே இருக்கு. களைப்படைந்து போய் திரும்ப பிரம்மா அந்த தாமரை தண்டை பிடிச்சு மேல வந்து உட்காந்துடுறார். உட்காந்து திரும்ப யோசிக்கிறார். அவர் ரொம்ப குழம்பி போடுறார். அந்த குழப்பத்தில் அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ ஒரு சப்தம் மட்டும் கேட்டது, தபஸ் தபஸ் பண்ணுன்னு. உடனே பிரம்மா தபம் செய்ய ஆரம்பித்தார். பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள் பிரம்மா தபம் செய்தார். அப்ப பகவான் விஷ்ணு ஒட்டுமொத்த வைகுண்ட லோகத்தையும் காமிச்சார். யாருக்கு? பிரம்மா. பிரம்மாவுக்கு ஒட்டுமொத்த வைகுண்ட பிரபஞ்சங்களையும் காமிச்சு அவருடைய இதயத்தில் இருந்து கொண்டே, பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் நமக்கு வேத ஞானத்தை புகட்டினார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவியே முகியந்தி அசூரேக. தேனே பிரம்ம ஹிருதய ஆதி ஆதி கவி. பிரம்மா வந்து ஆதி கவி. கவினா பண்டிட், பயட். ஆதி கவினா அவர் தான் முதல் பண்டிதர். அப்ப பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை யார் போட்டுனாங்க? நாராயணன் அல்லது விஷ்ணு அல்லது கிருஷ்ணா. சோ இப்படி பகவான் அவருடைய இதயத்தில் இருந்து கொண்டே வேத ஞானத்தை போட்டினார். அந்த வேத ஞானத்தை பிரம்மா வாங்கிட்டு அவருடைய சீடரான நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் அவருடைய சீடரான வியாசருக்கு உபதேசித்தார். வியாசர் தான் இதெல்லாம் எழுத்து வடிவில் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய சீடர் அவருக்கு வியாசருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மாத்வாச்சாரியர். முதல் முதல் வேத ஞானத்தை யார் யாருக்கு போதிச்சாங்க? யார் யாருக்கு போதிச்சாங்க? நாராயணர். விஷ்ணு வந்து பிரம்மாவுக்கு போதிச்சார். பிரம்மா என்ன பண்ணார் அதை கேட்டு? நாரதருக்கு. நாரதர் அதை கேட்டு என்ன பண்ணாரு? வியாசருக்கு போதிச்சார். வியாசர் என்ன பண்ணாரு? அது அப்படியே தன்னுடைய சீடர்கள்லாம், அவருக்கு பல ஆயிரம் சீடர்கள் இருந்தாங்க. அப்படி என்னென்ற சீடர்களுக்கு தான் என்னெல்லாம் கேட்டாங்களோ நாரதத்திலிருந்து, அவருடைய குருவான நாரதத்திலிருந்து வியாசர் என்னெல்லாம் கேட்டாரோ அது தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் போதிச்சார். அதுல ஒரு சிஷ்யர் தான் மாத்வாச்சாரியர். அவர் வந்து கர்நாடக மாநிலத்தில் பாச்சக கஷேத்திரம் ஒரு இடம் இருக்கு. இப்போ போனாலும் அந்த இடங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ மாத்வாச்சாரியர் தோன்றினார் கர்நாடக மாநிலத்தில். உடுப்பிங்கிற ஒரு கிருஷ்ணர் கோயில், ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். அங்கே உள்ள கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருப்பார். அங்கே போயிட்டா திரும்ப வர்றதுக்கு மனசே வராது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் உடுப்பி கிருஷ்ணர். அது மாத்வாச்சாரியர் தான் அந்த விக்கிரகத்தை பரிசை செய்தார். இப்போ எப்படி மாத்வாச்சாரியார் கர்நாடக மாநிலத்தில் தோன்றினார், அவரும் இந்த சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு ஆச்சாரியர். அதனால தான் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்லப்பட்டது. இது ஒரு அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை யார் தோற்றுவிச்சாங்க? அதாவது முதல் ஸ்ரீ சம்பிரதாயம், அது யார் தோற்றுவிச்சாங்க? லட்சுமி தேவி. ரெண்டாவது பிரம்ம சம்பிரதாயத்தை யார் தோற்றுவிச்சாங்க? பிரம்மா. ஸ்ரீ சம்பிரதாயம் ஸ்ரீ, பிரம்ம சம்பிரதாயம் பிரம்மா. பிரம்மா தோற்றுவிச்சார். அதுக்கப்புறம் சனத்குமார சம்பிரதாயம். சனத்குமாரர்னா பிரம்மாவுக்கு நான்கு பசங்க. பிரம்மா வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவருடைய நெற்றியிலிருந்து, சாரி அவருடைய மனதிலிருந்து, பிரம்மாவுடைய ஓரிரு அவயங்களிலிருந்து நிறைய பேர் தோன்றுவாங்க. அப்படி பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு நினைத்த உடனே அவற்றிருந்து நான்கு புதர்வர்கள் தோன்றினாங்க. சனகர், சனந்தனர், சனாதனர் சனத்குமார். யாரெல்லாம்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். சொல்லுங்க பார்க்கலாம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், இவங்க நாலு பேரும் பிரம்மாவுடைய புதல்வர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து பிரம்மாட்டிருந்து வேதஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சம்பிரதாயத்தை உண்டு பண்ணி அந்த சம்பிரதாயத்தின் மூலமா அவங்க கேட்டதை பிரச்சாரம் செய்தாங்க. அதனாலதான் குமார சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அந்த சம்பிரதாயத்தில் நிம்பார்க்க ஆச்சாரியன் ஒருத்தர் தோன்றினார், நிம்பார்க்க சுவாமி. அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம். ருத்ரன்னா சிவபெருமான். சிவபெருமானும் என்ன செய்தார்னா, அவரும் பகவான் இருந்து வேத ஞானங்களை கத்துண்டு அவரும் ஒரு சம்பிரதாயத்தை உண்டு பண்ணார். அதே வேத ஞானத்தை அவருடைய பிரச்சாரம் அவரும் பிரச்சாரம் செய்தார், அந்த வேத ஞானத்தை தன்னுடைய சீடர்களுக்கு. அதுதான் ருத்ர சம்பிரதாயம். அதுல விஷ்ணு சுவாமின்னு ஒரு ஆச்சாரியை தோன்றினார். இப்படி இந்த நான்கு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆச்சாரியர்கள் தத்துவதர்ஷி. யாரெல்லாம் இந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர் போய் அணுகிறாங்களோ அவங்க உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பகவான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் தான். ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் யாருமே கேட்டுக்கிறதே இல்லை, இதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. கடவுள் யாரு, அவர் இருக்காரா, அவர் எப்படி இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவரை பார்க்க முடியுமா, அவர் ஏன் இந்த உலகத்தை படைச்சாரு, இங்க ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள். அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து சரியான மூலத்திலிருந்து வரணும், இல்லாட்டி யாரோ ஏதோ கற்பனை எல்லாம் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த சம்பிரதாயத்தில் வராத ஒரு நபர்கிட்ட போய் கேட்கிறோம். நம்ம தினமும் தொலைக்காட்சியில செய்தித்தாள் எல்லாம் பார்க்கலாம், நிறைய சாமியெல்லாம் பேட்டி கொடுப்பாங்க, உபன்யாசம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இந்த சம்பிரதாயத்தில் வரலைன்னா என்ன ஆகிடும், அவங்க உள்ளது உள்ளபடி சொல்ல முடியாது. அவங்க ஏதோ கற்பனை பண்ணியோ இல்லை அவங்க யார்கிட்டருந்து கேட்டதோ அவங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்ப என்ன ஆகிடும், நமக்கு உள்ள விஷயம் உள்ளபடி தெரிஞ்சுக்காம போயிடும். அதனால இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து கேட்கும்போது உள்ளது உள்ளபடி அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணன்னா யாரு, உதாரணத்துக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சம்பிரதாயத்தில் போனா அழகா தெரிஞ்சுக்கலாம். வெளியில போய் கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க, கடவுள் உனக்குள்ளே இருக்காரு, அவர் அங்க இருக்காரு, அவர் ரூபம் கிடையாது, அவர் கை கால் கிடையாது, அவருக்கு தலை கிடையாது, இப்படிலாம் சொல்லுவான். அப்ப என்ன ஆயிரும், நமக்கு என்ன குழப்பமாயிரும். ஏற்கனவே நம்ம குழம்பி போய்தான் இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய வரட்டு தத்துவங்கள், மனக்கற்பனைகள், குழப்பங்கள், சில உலக ரீதியான பிரச்சனைகள் நமக்கு உடலால, மனதால, பொருளாதார ரீதியா, சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கடையில கொஞ்சமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு போனா அதுல நிறைய குழப்பங்கள். யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி கேட்கறது, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஜனங்க தவறான பாதையில் வழிநடத்தி செல்லப்படுறாங்க. அதனாலதான் நம்ம ரொம்ப உஷாரா கவனமா இருக்கணும், யார்கிட்ட போய் கேட்டா சரியா கிடைக்கும். அதனாலதான் கிருஷ்ண சொல்ற தத்துவதர்ஷி, உள்ளதை தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டுண்டா. அதனால முதல் நமக்கு இந்த அடிப்படை அறிவு இருக்கணும், யார்கிட்ட போய் கேட்கணும். அப்ப ஒரு சாதுனா யாரு, எனிவே இந்த விஷயங்கள்லாம் ஏதுவாயினும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சாதுக்கிட்ட போய் தான் கேட்கணும். அப்பேற்பட்ட சாதுங்கிறவர் சரியான சம்பிரதாயத்தில் வரக்கூடியவரா இருக்கணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் சாதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ பெருசா தாடி வச்சிருப்பாரு, காவி விட போட்டிருப்பாரு, குகையில் இருப்பாரு, வெளியில வரமாட்டாரு, அவர்கிட்ட போனா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சாது கிருஷ்ணரிக்க சொல்லல. சாதுங்கிறவரு வீட்டில் இருக்கலாம், இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வீட்டில் சமையல் கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா யார கிருஷ்ண சாதுங்கிறாரு, பக்தர்கள், ஆச்சாரிய சம்பிரதாயத்தோட தொடர்பு கொண்டவங்க தான் சாது. யாரெல்லாம் பகவானுடைய பக்தரா இருக்காங்களோ, ஆச்சாரிய சம்பிரதாயத்தோட தொடர்பு கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் சாதுக்கள். அவங்க நம்மளுடைய உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்க ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல படிச்சுட்டு இருக்கலாம். அவங்க உலக ரீதியில என்ன நிலையில இருந்தாலும் அவங்களுடைய பாதை, அவங்களுடைய தொடர்பானது சம்பிரதாயத்துக்கு உட்பட்டதா இருந்தா அவங்க தான் சாது. நம்ம நினைக்கிற சாது கிடையாது. நம்ம நினைக்கிற சாதுன்னா அழகா சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு, பெரிய ஒரு தாடி வச்சிருப்பாரு, ஊருக்குள்ள வரமாட்டாரு, ஊர் ஓரமா ஒரு ஆசிரமம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி சாது இல்லை. இப்படி ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் அவருடைய சாதுக்கள் இருந்து கேட்கணும். அது எப்படி கேட்கணும்னா இங்க கிருஷ்ணர் சொல்லித்தரார், சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. முதல்ல போய் அவங்ககிட்ட சவால் விடக்கூடாது, ஓ நீங்க சாதுங்கிறீங்களா, சாதும் சொல்றாங்க நீங்களா, எனக்கு சொல்லுங்க கடவுள்லாம் யாரு, இப்படி எல்லாம் போய் கேட்கக்கூடாது. முதல் அவர் அவருடைய தாமரை பாதங்களை சரணடையணும். ஒரு உண்மையை தெரிஞ்சின்ற பகவானுடைய சாஸ்திரத்தை உள்ளபடி தெரிஞ்சின்ற ஒரு ஆச்சாரியனுடைய பாதத்தை போய் முதல் சரணடையணும். அதுக்கப்புறம் ஒரு சேவைகள் பண்ணணும். முதல் ஒரு பக்தரை சரணடையணும், தூய பக்தரை சரணடையணும், அவருக்கு சேவைகள் பண்ணணும், பணிவா அடக்கமா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வழிமுறை. இதைத்தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லித்தர. எப்போ அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது, அர்ஜுனனுக்கு எப்போ ஒரு உபதேசம் தேவை இருந்தது, எந்த மாதிரி சூழ்நிலை அர்ஜுனனுக்கு உபதேசம் தேவை இருந்தது? குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனால முடிவெடுக்க முடியல, இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இதோடைய விளைவுகள் என்ன ஆகும், அதனால நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் பயங்கரமா குழம்பி போயிருந்தார், ரொம்ப குழப்பத்துல இருந்தார். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் விவாதிச்சிருக்கோம். முதலாவது அத்தியாயத்துடைய ஸ்லோகங்களை பத்தி நம்ம பேசும்போது அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்காதவங்க அது சீடியில் போட்டுக்கோ, கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டி பின்னாடி உபன்யாசங்களும் கேட்டுக்கலாம். அந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்பத்தில் இருக்கார். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனன் அர்ஜுனன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு, தன்னுடைய குழப்பத்துக்கு ஒரு முடிவு வருமா, நல்ல ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு பார்த்தா அர்ஜுனால் எடுக்க முடியல. அவருடைய சொந்த முயற்சியினால அர்ஜுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ரொம்ப குழம்பி போயிருந்தார். அப்ப கிருஷ்ணர் முன்னாடி இருந்தார். கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொன்னார், காற்பண்ய தோஷோ பகத பிரபாவா இச்சாமித்தாம் தர்ம சமூல சேதா ஏ சேவி இஷாமி பிருகுகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். கிருஷ்ணா, இப்ப நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், என்னால ஒரு முடிவுக்கே வர முடியல, தயவுசெய்து நீங்க இப்ப முன்னாடி இருக்கீங்க, எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துங்கன்னு. அப்போ ஒருத்தர் குரு எப்ப அவசியம், நம்மனால முடிவே எடுக்க முடியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம், அறியாமையில் இருக்கோங்கிறப்ப குரு அவசியம். முதல்ல நம்ம அறியாமையில் இருக்கமானே நமக்கு தெரியல, அதான பிரச்சனையே. இப்போ நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம், நம்ம ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கோம், அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம அறியாமையில் இருக்கோம், நம்ம பண்றது சரியா தப்பா, நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அதை முதல்ல ஒத்துக்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் ஆச்சாரியம் தான் என்னை வழி நடத்தணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆறு பேர் நின்று இருப்பாங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ஆறாவது படத்துல அவங்களுக்கு கோசாமிகள்னு பேர். கோனா புலன்கள், சுவாமிகள்னா அதை வென்றவங்க, புலன்கள் எல்லாம் வென்றவங்க கோஸ்வாமிகள், சைத்தன்ய மகாப்புடைய நேரடி சீடர்கள். இந்த ஆறு கோஸ்வாமிகளும் யாருடைய நேரடி சீடர்கள், சைத்தன்ய மகாப்புடைய நேரடி சீடர்கள். அதுல ஒருத்தர் சனாதன் கோஸ்வாமின்னு ஒருத்தர். சனாதன் கோஸ்வாமி மிகப்பெரிய பிராமண குலத்துல பிறந்தவர், பெரிய பண்டிதர், அவருக்கு எண்ணற்ற மொழிகள் தெரியும், இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் உபனிஷத்தங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர். இதெல்லாம் ஊர்ல உள்ள ஜனங்களுக்கும் தெரியும், சனாதன கோஸ்வாமி ஒரு மிகப்பெரிய பண்டிதர், மிகப்பெரிய பிராமணர், அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது, அவருக்கு தெரியாத மொழி கிடையாது, அவர் எல்லாத்திலும் வல்லுநர். ஆனா அவர் முதல் தடவை சைத்தன்ய மகாப்பூ சந்திச்சார். அப்போ சைத்தன்ய மகாப்புடைய பாதத்துல சனாதன கோஸ்வாமி நமஸ்காரம் செய்தார். இப்ப சனாதன கோஸ்வாமி சொல்றார் சைத்தன்ய மகாப்புட்ட, சைத்தன்ய மகாபிரபு என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்கிறாங்க, எனக்கு வேதம் தெரியும் புராணம் தெரியும் சொல்றாங்க, என்னை பெரிய வேத வல்லுநர்னு சொல்றாங்க, எனக்கு நிறைய மொழிகள் தெரியும் சொல்றாங்க, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லிக் கொடுங்க. கியாமி ஆமே மோரே ஜாபா தாபா த்ராய், இது வங்காள மொழி. கியாமி கியாமி ஆமே மோரே ஜாபா தாபா த்ராய், இதுதான் சைத்தன்ய மகாபிரபு முதல் பார்த்தோன்னே சனாதன கோஸ்வாமி கேட்டார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கே இந்த மூன்று விதமான துன்பங்கள் வருது, இந்த மூன்று விதமான துன்பங்கள் எனக்கே வருது, அத்தியாத்மிக் அதி பௌத்திக் அதி தெய்வி. அத்தியாத்மிக்னா நம்முடைய உடலாலும் மனதாலும் வரக்கூடிய துன்பம். எப்போ ஒரு ஜீவாத்மா இந்த உடலை எடுத்துக்கிட்டானோ இந்த உடலால துன்பம் தான், தலைவலி வரும், மூட்டு வலி வரும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, உபன்யாசம் முடிச்சா நல்லா இருக்குன்னு தோணும், சீக்கிரம் போகணும், இந்த மாதிரி உடலால பிரச்சனை, மனதுல வேற பிரச்சனை, அதுக்குள்ள இங்க உட்காந்துருக்கும்போது மனசு வேற எங்கேயோ போய் சிந்திச்சுட்டு இருக்கும், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை. ஆத்மிக் அதி பௌத்திக், அதி பௌத்திக்னா மற்ற உயிர்வாழிகளால் வரக்கூடிய பிரச்சனை, சும்மா இருந்தாலும் கொசு வந்து கழிக்கிறீங்கன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி எண்ணற்ற உயிர்வாழிகளால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அதி தெய்விக், இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை, தேவதைகளால் நம்ம கொடுக்கக்கூடிய பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன் இந்த மூணு விதமான துன்பம் நமக்கு வருது அப்படின்னு யார் கேட்டாங்க, சனாதன கோஸ்வாமி அவர் மிகப்பெரிய பண்டிதர், அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் குரு கிட்ட போனவுடனே தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு காமிச்சுக்கிட்டார். என்னைக்குமே குரு முன்னாடி நம் முட்டாள் தான். நமக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு குரு கிட்ட போனா நம்ம எப்படி இருக்கணும், முட்டாள் முட்டாள் மாதிரி காமிச்சுக்கணும். அவர்கிட்ட போய் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் பணிவு கிடையாது. பணிவு என்னது, எனக்கு ஒண்ணுமே தெரியும். அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜனங்கள்லாம் என்ன பண்டிதன்கிறாங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு. யாரு, சனாதன் கோஸ்வாமி. யார்கிட்ட போய் சொன்னாங்க, சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் ஸ்வயம் பகவான். அவர் அவருடைய குரு. உண்மையில பகவானுக்கு குரு அவசியம் கிடையாது, பகவான் தான் ஆதி குரு. அவருக்கு இருந்தா எல்லாமே தொடங்குது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா பகவான் இந்த உலகத்துல ஒரு மானிட ரூபத்தை ஏற்றிருக்கும் போது, ஒரு மனுஷனா வந்து லீலைகள் புரியும் போது அவரும் குருவை ஏத்துக்கிறார். காரணம் என்னன்னா, அவர்தான் எல்லாரும் பின்பற்றுவாங்க. நாளைக்கு சொல்லுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு குரு இல்ல நான் ஏன் குரு எடுத்துக்கணும், ராமருக்கே குரு இல்ல நான் ஏன் குரு எடுக்கணும், கிருஷ்ணருக்கே குரு இல்ல நான் ஏன் குரு எடுத்துக்கணும். அப்ப ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபாகட்டும் அவங்களும் குரு ஏத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, பின்னாடி பின்பற்றக்கூடியவங்க அவங்களுடைய வழியை பின்பற்றுவாங்க. ராமருடைய குரு யாரு, ராமர் குரு இருந்தாங்க வசிஷ்டர், ராமருடைய குல குரு வசிஷ்டர். அப்புறம் விஸ்வாமித்திரரும் அவருக்கு நிறைய வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தார். விஸ்வாமித்திரையும் ராமர் குருவா எடுத்துக்கிட்டார். கிருஷ்ணருடைய குரு யாரு, கிருஷ்ணருக்கு ஒரு குரு இருந்தாங்க, சாந்தி பணி முனின்னு பேர். சாந்தி பணி முனி வந்து கிருஷ்ணருடைய குரு. சாந்தி பணி முனி, சாந்தி பணி முனிவர், அவர் வந்து கிருஷ்ணருடைய குரு. அதே போல சைத்தன்ய மகாபிரபு ஒரு குரு இருந்தார், அவர் ஈஸ்வரபுரின்னு பேர் அவருக்கு. சைத்தன்ய குரு பேர் என்னது, ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரிய சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியிட்ட கேட்டார், நான் வந்து உங்களை என்னோட குருவா ஏத்துக்கிறேன், தயவுசெய்து என்ன நீங்க வழி நடத்தணும். அப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு நிமாய் பண்டித்தின் பேர். நவதீபத்துல அவரை பாண்டித்யத்துல, நவதீபத்துல மட்டும் இல்ல இந்த மூன்று உலகத்திலும் அவரை பாண்டித்யத்துல ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா பகவானே வந்து நிமாய் பண்டிதனா லீலை புரிஞ்சிட்டு இருக்காரு, யாரு ஜெயிக்க முடியும் அவரை. பெரிய பண்டிதர் நிமாய் பண்டித். அவர் குரு கிட்ட போனப்போ அவர் சொன்னாரு, நீ முட்டாலும் உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுன்னு. யாரு, ஈஸ்வரபுரி. யார்கிட்ட சொன்னாங்க, சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பெருமையா சொல்லுவார், என்னுடைய குரு என்ன முட்டாளன்னு சொன்னாரு, உனக்கு வேதெல்லாம் படிச்சா புரியாது, நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுனாரு. அந்த இருந்து சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு கையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அன்றிலிருந்து நான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேன், எனக்கே புரியல. சில சமயங்கள் நான் சிரிக்கிறேன், சில சமயம் அழுகிறேன், சில சமயம் தரையில உருண்டு பரவுறேன், எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அப்ப குருவோடைய கருணையினால அவருக்கு என்ன கிடைக்குமோ கிடைச்சிருச்சு, பகவான் மேல அன்பு கிடைச்சது. அதுதான் நம்ம லட்சியம். அது வந்து ஆன்மீக குருவை போய் சரணடைஞ்சு முதல்ல அவர்கிட்ட பணிவா சரணடையணும். முதல்ல அவரை சரணடையணும். ஆன்மீக குரு சரணடையாம நீங்க எனக்கு குருவா இருக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, இது வந்து முறையில்லை. முதல்ல அவர்கிட்ட போய் சரணடையணும். ஒரு உண்மையான ஆன்மீக குரு தன்னுடைய குருவா எடுத்துக்கிட்டு சரணடைஞ்சு அவர்கிட்ட பணிவா முதல்ல அவருக்கு சேவை பண்ணணும். பிரணி பாதேன, அவருடைய பாதத்தை முதல்ல சரணடையணும். பரி சேவையா சேவை பண்ணணும். பரி பிரச்சனை ரொம்ப பணிவா கேள்விகள் கேட்கணும். குருதே எனக்கு இதெல்லாம் புரியல, தயவுசெய்து எனக்கு புரிஞ்சு, நான் வந்து ரொம்ப முட்டாளா இருக்கேன், அடி முட்டாளா இருக்கேன், மட்டையனா இருக்கேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியல, எனக்கு ஆத்மா என்னன்னு தெரியல, எனக்கு பகவான் யாருன்னு தெரியல, தயவுசெய்து நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி ரொம்ப பணிவா கேள்வி கேட்கும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆச்சாரியமானோ விஜானியம் நாம் அன்வேத கருகிஷித். ஆச்சாரியனுக்கு வந்து சேவை பண்ற பண்ணாம நமக்கு எதுவுமே சாஸ்திரம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியன் இருந்த ஆச்சாரியம் தான் முதல். ஆச்சாரியன் போய் ஆச்சாரியன் குரு, குருட்ட போனாதான் நமக்கு எல்லாமே புரியும், அது வரைக்கும் ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யாரோ ஒரு ஆச்சாரியனுக்கு சேவை பண்றானோ, ஆச்சாரியனுக்கு சேவை பண்றதுனால வேதத்தினுடைய ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும் சொல்லி. ஆச்சாரியவான் புருஷோ வேதா. ஒரு நபர் போய் குருவுக்கு சேவை பண்ணாலே அந்த சேவை மூலமாவே குரு திருப்தி அடைஞ்சு பகவான் எல்லா விதமான வேத ரகசியத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்திடுவார். சொந்த முயற்சினால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, தனிப்பட்ட விதத்துல முயற்சி பண்ண முடியாது. ஆச்சாரியனுடைய கருணை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா சம்பிரதாயமும் ஆச்சாரியன் தான் பிரதானம். ஆச்சாரியனுடைய கருணை இல்லாம பகவானுடைய கருணை கிடைக்காது, ஆச்சாரியன்ட்டு தான் போகணும். ஏன் அவ்வளவு ஏற்றம் அவருக்குன்னா, ஆச்சாரியம் ஆச்சாரியனுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் தான் தன்னுடைய பிரதிநிதியான ஆச்சாரியர் இந்த உலகத்தை அனுப்பி வச்சிருக்காரு. தினமும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இஸ்கான்ல பாட்டு பாடுவாங்க காலையில். அந்த பாட்டில் ரொம்ப அழகான குரு அஷ்டம் சொல்லி காலையில் குருவை புகழ்ந்து பாடுறது, குருவை காலையில் எந்திரிச்சோடனே குருவை வணங்கி பாடுறது. அதில் ஒரு ஸ்லோகம், சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. குரு வந்து சாக்ஷாத் ஹரிதான், அதில் சந்தேகமே இல்லை. எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. ஏன் அவரு சாக்ஷாத் ஹரி? அவர் கிருஷ்ணர் தான் குரு. ஏன்னா அவர் கிருஷ்ணருக்கு வந்து பிரியமானவர். ஆனா அந்த குரு என்ன பண்ணுவாரு? சாஸ்திரம் சொல்லியிருக்கு கிருஷ்ணர் வேற குரு வேற இல்லைன்னு. அப்ப குரு என்ன பண்ணுவாரு? தன்னை கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக தான் சொல்லுவாரே தவிர நான் கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டார். என்னைக்குமே சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆன்மீக குருவானவர் தன்னை ஒருபோதும் கடவுளுடைய அவதாரமோ பகவானோ சொல்ல மாட்டார். அதுதான் அவருடைய சிறப்பு. ஆனா அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவரை வந்து குரு பகவானாக நினைச்சு வழிபடுவாங்க. பகவானை விட ஏற்றமா வழிபடலாம் ஆன்மீக குருவை. அதுவும் சிவபெருமான் பாத்ம புராணத்தில் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். ஒரு தடவை பார்வதி தேவி கேள்வி கேட்பாங்க சிவபெருமான்கிட்ட, நிறைய பேர் பூஜை பண்றாங்களே வழிபாடு பண்றாங்களே, அது எந்த வழிபாடு ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு கேட்டாங்க. யாரு கேட்டாங்க? யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. சிவபான் சொல்வார், ரொம்ப அழகா சொல்வார், ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம். எல்லா வழிபாடுகளும் ரொம்ப உயர்ந்தது விஷ்ணு வழிபடுறது. ஆராதனாம் ஆராதனா பூஜை, ஆராதனாம் சர்வேஷாம் எல்லாம், சர்வம்னா எல்லாம், ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம். பரம்னா உயர்ந்தது, எல்லா வழிபாடுகளும் உயர்ந்தது விஷ்ணு வழிபடுறது. தஸ்மாத் அப்படின்னா எனவே, தஸ்மாத் பரதரம் தேவி, ஓ தேவி அதை விட உயர்ந்தது ததியானாம் சமாச்சரன், அவருக்கு சேவலம் பண்ணக்கூடியவங்களை வழிபடுறது. ஆன்மீக குரு, துளசி தேவி, பக்தர்கள் இவங்கெல்லாம் வழிபடுறது வந்து பகவானை வழிபடுறது காட்டிலும் உயர்ந்துதான். என்ன, பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய பக்தனை வழிபட்டான். அதனால ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவை கட்டாயம் தினமும் மூன்று முறை பூஜிக்கணும், அவரை வழிபடணும். அப்படி அவன் குரு திருப்தியாக படுத்தினார்னா குரு மூலமா அவன் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் தத்துவ தரிசி. ஏன்னா அவர் உள்ள தெரிஞ்சுக்கவர். அந்த குரு உடனேலாம் கொடுத்துட மாட்டார். அந்த காலத்தில் குருன்னா எப்படி இருப்பாங்கன்னா, போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மந்திர உபதேசம் வாங்க முடியும் அவங்ககிட்ட, ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் குரு வந்து அந்த சிஷ்யன் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கான், எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கான், உண்மையை தெரிஞ்சுக்கிறது உண்மையாலுமே அவனுக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்த்து தான் குரு தீட்சையே கொடுப்பார் மந்திர உபதேசம் செய்வார். அப்படிதான் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியுக்கு நடந்தது. 18 முறை அவர் போனார். எங்கே போனார்? ஸ்ரீரங்கத்தில் அவர் இருந்தார். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர்னு ஒரு திவ்ய தேசம், திருக்கோஷ்டியூர்னு சொல்லி இப்போ காரைக்குடி புதுக்கோட்டை அந்த பக்கம் போற ஊர் இருக்கு திருக்கோஷ்டியூர். இப்போ அந்த கோயில்லாம் இருக்கு, ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம். அந்த திருக்கோஷ்டியூர்ல திருக்கோஷ்டியூர் திருக்கோட்டி நம்பி, அதாவது கோஷ்டிப்பூர்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் இந்த சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு பெரிய ஆச்சாரியர், ஸ்ரீ சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு பெரிய ஆச்சாரியர். அவர் அவர்கிட்ட போய் மந்திர உபதேசம் வாங்கறதுக்காக ராமானுஜர் 18 முறை போனார். 18 முறை ஒரு திருப்பி அனுப்பிச்சிட்டார். இப்பெல்லாம் அவனை சொல்ல முடியாது, இப்ப கிடையாது, அப்புறம் அப்புறம் பார்க்கலாம். 18 முறை விடாமுயற்சியா ராமானுஜர் முயற்சி பண்ணார். அப்பெல்லாம் வந்து கார்ல பஸ்ல எல்லாம் போக முடியாது, நடந்துதான் போகணும். ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு, திருக்கோட்டியூர் எங்க இருக்கு, 18 முறை நடந்து போனார். கடைசியில் அவருடைய சிரத்தையை பார்த்து 18வது முறை திருக்கோஷ்டி பகவானே வந்து சொல்வார், ரங்கநாதரே வந்து சொல்வாரு, அவருக்கு தீட்சை கொடுத்திருப்பா அவர் ஆச்சாரியர், அவரை கஷ்டப்படுத்தாரு, அவர் ஒரு சுத்த பக்தர். யார் வந்து சொன்னாங்க? யார சுத்த பக்தர்னு? ராமானுஜரை. யார்கிட்ட சொன்னாங்க? திருக்கோஷ்டியூர் நம்பிட்டு பகவானே வந்து சொன்னார். அப்பவும் ஒரு மனசு இறங்கலை. கடைசியா ராமானுஜரை சத்தையை பார்த்துதான் இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். 18 முறை வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு மந்திரம். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குருவிட்ட போய் சேவை பண்ணியிருக்காங்க, ரொம்ப பணிவா போய் சேவைகள்லாம் பண்ணி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஏகலைவனுடைய கதை வேற, நான் அந்த உபன்யாசம் முடிஞ்சதும் பேசுவோம் அதை பத்தி. உபன்யாசம் முடிஞ்சதும் கேள்விகள், இப்ப வந்து உபன்யாசம் முடிஞ்சதும் கேள்விகளை பத்தி. இந்த மாதிரி 18 முறை அவர் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய குரு திருப்தி அடைஞ்சு அவருக்கு தீட்சை கொடுத்தார். அதனால ஆன்மீக குரு திருப்தி படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப முயற்சி பண்ணணும். ஆனா ரொம்ப சிரத்தையோட நம்பிக்கையோட இருந்தோம்னா கட்டாயம் குரு நம்ம மேல திருப்தி அடைவார். அவருடைய உபதேசங்களை பின்பற்றணும். முதல் ரொம்ப பணிவா அடக்கமா அவருக்கு சேவை பண்ணணும், பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவர் திருப்தி அடைந்து பகவானை பற்றி நமக்கு சொல்லித் தருவார். அந்த அந்த வழிமுறை தான் இங்க கிருஷ்ணர் சொல்லித்தரார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. அப்படி பகவானை உள்ளபடி தெரிஞ்சிட்டவங்க அதை நமக்கு சொல்லி தருவாங்க. அப்ப பகவான் யாரு, அவரை பற்றி உன்னதமான அறிவு, ஆத்மா பற்றிய அறிவுலாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் உள்ள குருகிட்ட போய் கேட்கணும். நமக்கு ரொம்ப கருணை, நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். பகவானுடைய கருணை இப்பவும் நமக்கு இருக்கு, ஆச்சாரிய சம்பிரதாயம் இப்பவும் இருக்கு. இப்போ வந்து ஸ்ரீ சம்பிரதாயம் இப்பவும் நடைமுறையில் இருக்கு, அங்கு உள்ள பக்தர்கள் பயிற்சி பண்றாங்க. நம்ம சம்பிரதாயம் இருக்கு, பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல சில பிரபுபாதர் ஆச்சாரியரா வந்தார், 32வது ஆச்சாரியரா வந்தார் சில பிரபுபாதர். சில பிரபுபாதர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் எந்த விதமான தகுதியும் பார்க்காம எல்லா இடங்கள்லயும் போய் கிருஷ்ண உணர்வை வந்து பிரச்சாரம் செய்து எல்லாருக்கும் கிருஷ்ணரை பத்தி சொல்லிக் கொடுத்தார். அந்த மாதிரி ஆச்சாரியருடைய கருணையினாலதான் நமக்கும் பக்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம பிரபுபாதர்களுடைய கருணை நமக்கு இப்பவும் இருக்கு. அவருடைய புஸ்தகங்களை படிக்கிறது மூலமா நம்ம அவருடைய உபதேசங்களை நேரடியா பெற முடியும். யார் ஒருத்தர் பிரபுபாடு புஸ்தகங்களை படிக்கிறாங்களோ அவங்க நேரடியா பிரபுபாடு உபதேசத்தை பெற முடியும். எப்படி பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு நேரடியாக கிருஷ்ணர் உபதேசித்தாரோ அதே விஷயங்களை ஆச்சாரியர் உள்ளபடி நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் நம்ம வாசிக்கிறோம்னா கிருஷ்ணருக்கு அர்ஜுன் கொடுத்த அதே உபதேசங்கள் நேரடியாக நமக்கும் கொடுக்குது, கிடைக்குது உள்ளது உள்ளபடி. அதனாலதான் பிரபுபாத இந்த பகவத்கீதைக்கு உண்மை உருவில் பேர் கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், எங்ககிட்ட எல்லாம் கேட்பாங்க அது என்னங்க பகவத்கீதை உண்மை உருவில். ஏன்னா பகவத்கீதைக்கு நிறைய பேர் விளக்கூரை எழுதியிருக்காங்க. டீ சாயா ஊற்றுறவங்கல இருந்து அரசியல் வியாதி வரைக்கும் பகவத்கீதைக்கு விளக்கூரை எழுதுறான். அந்த விளக்குறை எல்லாம் படிச்சா நமக்கு புரியாது. ஆச்சாரியனுடைய விளக்குறையை படிக்கும் போதுதான் நமக்கு புரியும். ஏன்னா அவங்க உள்ளத உள்ளபடி தத்துவதரிசி, அதை பார்த்திருக்காங்க, அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க, அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கு, அதை நம்ம அவங்க நமக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அந்த உள்ளதை தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை உள்ளபடி தெரிஞ்சுட்ட ஒரு பக்தர்கிட்ட ஆச்சாரியிட்ட போய் கேள்விகள் பணிவா சேவைகள் பண்ணி அடக்கமா கேள்விகள் கேட்டு அவற்றை தெரிஞ்சுக்கணும். இதுதான் வழிமுறை. அந்த வழிமுறையை தான் நம்ம பின்பற்றணும். அதுக்கு தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரபுபாதர் ஏற்படுத்தினாங்க. உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வரும்போது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வரும்போது உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீங்க கணக்கு பாடத்துக்கு போகும்போது அந்த வாத்தியிட்ட போறோமோ அதே போல ஓரொரு துறைக்கும் ஓரொரு வாத்தியார் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போகும்போது அந்த பாடத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, அதே போல கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வரும்போது கிருஷ்ணரை பற்றியும் சாஸ்திரங்களை பற்றியும் ஆச்சாரியர் உள்ளபடி நமக்கு சொல்லித்தரார். அப்ப இங்க வந்து நம்ம வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு பணிவான சேவைகள் பண்ணணும், அடக்கமா கேள்விகள் கேட்கணும், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யும்போது பிரபுபாதர் நம்ம கிருஷ்ணர் யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணரலாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நீங்க என்ன கேட்டீங்க? ஏகலைவன் வந்து பணிவா அன்பா போகாதவர் கிடையாது. ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியர் தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டார். தன்னுடைய மானசீகமா துரோணாச்சாரியர் தன்னை குருவா ஏத்துக்கிட்டு அவரை போல ஒரு விக்கிரகம் செய்து அந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்து வித்தைகள்லாம் கத்துக்கிட்டார். அப்ப அவர் குரு பக்தி அதிகமா இருந்தது. அதனாலதான் குரு வந்து கேட்டவுடனே தன்னுடைய கட்டை விரலை கட் பண்ணி கொடுத்தார் ஏகலைவன். அந்த அளவுக்கு அவருக்கு அதான் குரு பக்தி, அவருக்கு அந்த அளவுக்கு குரு பக்தி இருந்தது. குரு எங்கேயோ இருக்கார், ஆனா அவரை தன்னுடைய மனசுல குருவா ஏத்துக்கிட்டு அவருடைய அவரை நினைத்து கொண்டே அவருக்கு சேவை பண்ணுங்கிற அதே மனநிலையோட அவர் வந்து அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணார். அந்த விக்கிரகத்தில் குரு இருக்காருன்னு நினைச்சு அவரை மனசுல நினைச்சு வித்தைகளை படிச்சுக்கிட்டார். அதனால குரு எப்பவுமே நம்ம கூட இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதாவது சொல்றேன் குரு வந்து எங்கேயோ இருப்பார். குரு வந்து குருங்கிறவரு மிகப்பெரிய பொறுப்பேற்றுட்டார். அவர் பல இடங்கள்ல போய் சில பிரபுபாதர் வந்து எண்ணற்ற உலகங்களில் பிரச்சாரம் செய்ய எண்ணற்ற நாடுகளில் போய் பிரச்சாரம் செய்தார். எப்பவுமே அவர் சிஷியர்கள் கூட இருக்கவே இல்லை அவர். ஆனா சிஷியர்கள்லாம் விரும்பினாங்க நம்ம எப்பவுமே பிரபுபாதர் கூட இருக்கணும். நம்ம எப்பவும் பிரபுபாதர் கூட இருக்க முடியாது. அவர் பல இடங்களில் பிரயாணம் செய்துட்டு இருந்தார். ஆனா பிரபுபாதர் ஒவ்வொரு சிஷியருக்கும் அறிவுரை கொடுத்தார், நீங்க இதை பண்ணுங்க நீங்க இதை பண்ணுங்க. அந்த அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே பின்பற்றதுக்கும் குருவோட இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. குரு சொல்றாரு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னா அதை நம்ம செய்யறோம்னா அதுதான் குரு. அப்படிதான் நம்ம குருவுக்கு சேவை பண்ணணும். அப்ப ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியர் தன்னுடைய குருவாவை பாவிச்சு அந்த வித்தைகள்லாம் கத்துக்கிட்டார். ஆனா துரோணாச்சாரியருக்கு என்ன ஒரு விருப்பம்னா அர்ஜுனன் தான் ஒரு மிகச்சிறந்த தன்னுடைய சீடனா இருக்கணும். ஏன்னா நாளைக்கு மகாபாரத யுத்தம், ஏன்னா துரோணாச்சாரியர் போன்றவங்கள முக்காலமும் தெரியும். பெரிய பெரிய அந்த காலத்துல வாழ்ந்த குருமார்களுக்கெல்லாம் வந்து மூணு காலமும் தெரியும். முன்ன என்ன நடக்குது, இப்ப என்ன நடக்க போகுது, இனி அடுத்தது என்ன நடக்கும். அப்போ ஒருவேளை துரோணாச்சாரியர் அர்ஜுன் என்ன ஒரு குறிப்பா அர்ஜுன் என்ன பயந்துட்டாருன்னா இவருடைய சிஷ்யர நான் தான் பிரதானமான சிஷ்யனா இருக்கணும் அப்படின்னு அர்ஜுன் விருப்பப்பட்டார். துரோணாச்சாரியருக்கு என்ன விருப்பம்னா, ஒருவேளை நாளைக்கு ஏகலவன் இந்த வித்தியை தெரிஞ்சா நாளைக்கு அர்ஜுனனுக்கு எதிரி ஆயிடுவான் இவன், ஒருவேளை கௌரவர் பக்கம் போய் சேர்ந்துட்டானா நாளைக்கு இவனை ஜெயிக்கிறதுக்கு அர்ஜுன் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது துரோணாச்சாரியர் தன்னுடைய திரிகாலஜா முன் திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டார். அதனால துரோணாச்சாரியர் குரு தட்சிணை இந்த கட்டை வரல வெட்டி கொடுனார். உடனே ஏகலவன் வெட்டி கொடுத்த இந்த குருவுக்காக. உண்மையில துரோணாச்சாரியர் நேரடியா வந்து அவருக்கு வித்தியை ஒன்றும் கற்றுக் கொடுக்கல, ஆனா உண்மையிலே துரோணாச்சாரியர் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா அவருடைய விக்கிரகத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. அப்படி ஏகலைவன் தன்னுடைய குரு மேல உள்ள பக்தியினால தன்னுடைய விரலை வெட்டி கொடுக்க தயாரா இருந்தேன். நம்ம தலைமுடி கொடுக்கறதையும் யோசிப்போம், அது சீக்கிரம் வளர்ந்துருக்கிற நம்பிக்கையில கொடுத்துட்றோம். திருப்பதியில போய் பாலாஜிக்கு மொட்டை போட்டு வந்துருவோம், கையை வெட்டி கொடுங்க வெட்டி கொடுக்குமா. திருப்பதி பாலாஜிக்கு போய் நிறைய பேர் பிரார்த்தனை செய்யறாங்க, பாலாஜி எனக்கு இந்த இடம் கிடைச்சிருச்சுன்னா கையை வெட்டி கொடுத்துறேன் தலையை வெட்டி கொடுத்துறேன்னு சொல்லுவோமா? முடி வளர்க்கு நம்பிக்கை முடிவு போய் சேவ் பண்ணி மங்கிட்டு வந்துருவோம் இல்லையா. ஆனா ஏகலைவன் போன்ற பக்தர்கள்லாம் தன்னுடைய குருவுக்காக தன்னுடைய நகை விரலை கூட வெட்டி கொடுக்க தயாரானு வெட்டி கொடுக்கவும் செய்த. அதனாலதான் இன்றைக்கும் அவருடைய புகழ் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குரு மேல பக்தி இருந்து அந்த மாதிரிதான் பிரபுபாடி சிஷியர்கள்லாம் இருந்தாங்க. பிரபுபாதர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஒரு தடவை பிரபுபாதர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறார், போற வழியில அவருடைய வெளிநாட்டு சிஷியர்கள்லாம் பிரபுபாதரை சுற்றி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ சூரத்ங்கிற இடம் வழியாக போனாங்க, வட இந்தியாவில் சூரத்னு ஒரு இடம் இருக்கு நார்த் இந்தியாவில். அப்போ அந்த இடத்துல வந்தோடனே அவருடைய சிஷியர்கள்லாம் சூரத்தை பற்றி ரொம்ப புகழ்வா சொன்னாங்க, இந்த இடம் ரொம்ப விசேஷமானது, இங்கே நிறைய ஃபேக்ட்ரிகள்லாம் இருக்கு, இங்கே பெரிய இது பெரிய நகரம் அப்படின்னாங்க. உடனே ரெண்டு சிஷியர்களை பார்த்து நீங்கள் ரெண்டு இப்பயே ட்ரெயினை விட்டு இறங்கிக்கிட்டேன், இங்கே இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணுங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தை. அவங்க மறுவாரத்தை பேசல, அங்கே இறங்கி இப்போ அங்கே பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க குருவாடைய கட்டளைக்காக. எதை பத்தி யோசிக்கல, எனக்கு மொழி தெரியாது என்னால பண்ண முடியுமா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அதெல்லாம் யோசிக்கல, குரு சொல்லிட்டாரு இறங்கிட்டாங்க அவ்வளவு. அந்த மாதிரிதான் ராமானுஜருடைய சிஷ்யரும் இருந்தார் அனந்தாழ்வார்னு. அவருக்கு திருப்பதியில போய் ராமானுஜர் சமயம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. திருப்பதியில பெருமாளுக்கு வந்து சீனிவாச பெருமாளுக்கு தண்ணீர் சேவைக்கு குளம் கிடையாது, பூக்கள் கட்டுறதுக்கு யாரும் கிடையாது, அப்பெல்லாம் பயங்கர காடா இருந்தது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப ராமானுஜர் ஒரு நாள் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணும்போது தன்னுடைய சிஷியர்கள்லாம் சொல்றாரு, உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பதி பாலாஜி சீனிவாச பெருமாளுக்கு சேவை பண்ணணும் யாராவது போறீங்களா, அங்க குளம் கிடையாது தண்ணீர் கிடையாது பாலாஜிக்கு பூக்கள் கிடையாது எந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை சேவை வசதி குழு கூட கிடையாது யாராவது போய் செய்ய முடியுமான்னு யாருமே பேசல. ஏன்னா யார் விரும்புவாங்க குரு விட்டு போறதுக்கு, குரு விட்டு போய் அந்த மலையில எந்த வசதியும் கிடையாது. இப்ப எண்ணற்ற வசதிகள் இருக்கு நமக்கு, பஸ் மேலேயே கொண்டு போய் விடுது, அங்க போனா தங்கிறதுக்கு ஒரு பிரசாதம் சாப்பிடுறது எந்த பிரச்சனையும் இப்ப கிடையாது. ஆனா நான் சொல்றது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அடர்ந்த காடு, குடும்பமான மிருகங்கள், புலி சிங்கம் கரடி பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும், யாரு போவாங்க, யாருமே கை தூக்கல. ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னடா என்னுடைய சிஷியர்கள் யாருமே போமா, இன்னொரு தடவை கூட கேட்டாங்க யாராவது போக முடியுமா, ஒத்திரு கையை தூக்குனார் அனந்தாழ்வார், நான் போறேன் குருதேவ் அப்படின்னா. அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அவங்களையும் கூப்பிட்டு ரெண்டு பேர் நடந்து போனாங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதி, அப்படி போய் அங்க சேவை பண்ணாங்க. இப்ப எந்த அளவுக்கு ஒரு குரு மேல பக்தி இருக்கு, தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியும் நடத்தி கூட்டிட்டு போனார் அந்த மலை மேல போய் ஏறி. அப்ப படியெல்லாம் கிடையாது, கரண்ட முண்டான பாதை தான், ஏறி போய் எங்கள் கோடை கடப்பாறையால் துளி தோண்டினார் கிணறு வெட்டுறதுக்காக. ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆனால் அவர் கஷ்டமாகவே நினைக்கல, ஏன்னா என்னுடைய குரு எனக்கு இந்த சேவை கொடுத்துருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக செய்தார். அப்போ பகவானுக்கு பொறுக்க முடியல, சீனிவாச பெருமாள் ரொம்ப பதட்டமாக ரொம்ப வருத்தமாயிருச்சு, ஐயோ பாவம் இவர் எவ்வளோ தூரத்தில் வந்து ராமானுஜர் சொல்லிட்டாருங்க ஒரே வார்த்தைக்காக இங்கே வந்து குளம் வெட்டுறாரு இவ்வளோ கஷ்டப்படுறாரு. பகவான் ஒரு வயதான பிராமண ரூபத்தில் வருவார், ஒரு பூஜாரி ரூபத்தில் வந்து சொல்லுவார், ஏப்பா இந்த காட்டில் இப்படி கஷ்டப்படுற இதெல்லாம் நீ பண்ணாதன்னு அவர் ரொம்ப இதாக சொல்லுவாராம் கோபமா. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, என்னுடைய சேவையை நீங்கள் கெடுக்கிறீங்க, நீங்கள் கோயிலில் பூஜை பண்ணால் போய் பூஜை பண்ணுங்க, என்னுடைய சேவையை தடுக்காதீங்க, என்னுடைய குருவோடைய கட்டளை இது அப்படின்னு பகவானுக்கு பொறுக்கவே இல்லை. திரும்பவும் இப்படி பல பல ரூபங்களை வந்து சொல்லிட்டே இருந்தார், அவர் திட்டி திட்டி அனுப்பிச்சு விட்டுருவார். கடைசியில் பகவானுக்கு பொறுக்கவே முடியாமல் ஒரு சின்ன பையனாக வந்துடுவார், சின்ன பையனாக வந்து சொல்லுவார், சரி கொஞ்ச நேரம் கடப்பாடி கொடுங்க நானாவது வெட்டுறேன் அப்படின்னு. கோவம் வந்து நீங்கள் போறையில கடப்பால் ஒன்று அடிக்கட்டுமானார், பையன் ஓடியே போயிட்டான், இங்கே அடிச்சுக்கிட்டு போடுவார். ஓடி போனதா அந்த நிறைமாத கர்ப்பிணியை பார்த்தா அவர் என்ன இவர் என்ன பண்றாரு, மம்முட்டியால் தோண்டி தோண்டி சட்டியில் மண் எடுத்து அந்த அந்த பொண்ணுடைய தலையில் வைப்பார். அவர் தள்ளாடி நடக்க முடியாமல் வேர்த்து விறுவிறுத்து போய் வயிற்றுக்குள்ள குழந்தையை சுமந்துட்டு இந்த மண்ணையே சுமந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொட்டுவாங்க. அப்போ இவர் வந்து பார்த்தா இந்த பையன் சின்ன பையன், ஐயோ பாவம் இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாங்களே, சரி என்கிட்டயாவது கொடுங்க நீங்கள் பண்ண வேண்டாம் நான் போய் போடுறேன் அப்படின்னு. ஐயோ அவர் தெரிஞ்ச என்னுடைய கணவர் தெரிஞ்சால் திட்டிடுவார் அடிச்சுடுவார், சத்தம் போடுவாரு. சரி, அவருக்கு தெரியவா போகுது, நீங்க அங்கிருந்து வாங்கிட்டு வாங்க, நான் இங்கிருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தலையை வந்து வாங்கி கொண்டு போடுவார். இவருக்கு கொஞ்ச நேரம் சந்தேகம் ஆயிடும், இன்னும் போனவன் சீக்கிரம் சீக்கிரம் வர ரொம்ப நேரம் ஆயிட்டு இருந்தது, வந்து பார்த்தா இந்த பையன் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், பயங்கரமான கோவம் வந்துடும். நான் முதலே சொன்னேன் என்னுடைய சேவையில குறுக்க வராதுன்னு, நான் சேவை பண்ணும் குறுக்க வரேன் சொல்லி கடப்பாறை தூக்கி ஓஞ்சி அடிச்சிருவார். அவன் சாவா கட்டில அடிச்சிருவார், அடிச்சு அப்படி ரத்தம் எல்லாம் கொட்டி மேல எல்லாம் ரத்தமா இந்த பையன் ஓடியே போயிடும். சரி, இவ்வளவு கோபக்காரா இருக்கன்னு ஓடியே போயிடும். காலையில பூஜாரி வந்து கோயில திறப்பாரு, பாலாஜியோட சாவா கட்டையில உடஞ்சி ரத்தம் அப்படி வடிஞ்சிட்டு இருக்கு. பூஜாரி பார்த்து கைகாலெல்லாம் படத்து படுத்து போயிடும், என்னடாது பெருமாளுடைய சாவையில் அடிபட்டு இருக்கு, பார்த்தா ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கு. பூஜாரிக்கு நிக்க கொள்ளல, நடக்க கொள்ள ஒண்ணுமே செய்ய முடியும், அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. உடனே பெருமாள் சொல்லுவாரு, போய் அனந்தாழ்வார் இங்க கூட்டிட்டு வாங்க, உடனே நான் அவரை பார்க்கணும் கூட்டிட்டு வாங்க. இவர் வந்து சொல்லுவாரு, அனந்தாழ்வார் உங்களை கூப்பிட, அனந்தாழ்வார்ட்ட வந்து சொல்லுவாரு, பெருமாள் உங்களை கூப்பிடறான்னு, வர முடியாது போய் சொல்லுவார், கூப்பிட நான் வரணுமா, நான் வேற என்னுடைய குருவோடைய சேவை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்து தொந்தரவு பண்ணா நீங்க போகமாட்டுவார். திரும்ப வந்து சொல்லுவார், அவர் வரமாட்டேங்கிறாரு, நான் சொன்ன போய் வர சொல்லு, நான் பெருமாள் சொல்றாரு உடனே இங்க வர சொல்லுங்க. திரும்ப வந்து சொல்லுவார், பெருமாள் உங்களை வர சொல்றாரு, அவர் சொன்னா நான் வரணுமா, அவர் எப்பேற்பட்டவர், நான் வர முடியாதுன்றவர். கடைசியில் அவர் பூஜாரிக்கு ரொம்ப தலைவலியாரு, என்னடா இவர் கூப்பிடுறாரு அவர் வரமாட்டேங்கிறாரு, ரெண்டு மூணு தடவை ஆயிடும். கடைசியில இவர் போகவே இல்லை, அந்த வேலை முடியற அந்த கேமரை தோன்ற வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும், நைட்டு இருட்டாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சாயந்தரம் வரைக்கும் வெட்டி முடிச்சு இருட்டானதுக்கு அப்புறம் கை கால்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ள வராரு. மாலையெல்லாம் எடுத்துட்டு பகவானுக்கு சேவை பண்றதுக்காக அவருக்கு முகமே இல்லை, ரொம்ப வருத்தம். காலையில என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, நான் வரமாட்டேன்னு வேற வீபுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டேன், பகவானுக்காக தான் இந்த சேவை பண்றேன், என்னுடைய குருவோடைய கட்டளை பகவானுக்கு சேவை பண்றதுதான். ஆனா குருவோடைய சேவையில் ஈடுபட்டும் போது பகவான் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, நான் முடியாது சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்ப எந்த முகத்தை வச்சு அவர் பார்த்து சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டே வருவார், பூவெல்லாம் எடுத்துட்டு முகத்தை பார்க்க வேண்டிய பாதத்துல வந்து சமர்ப்பிப்பார். அப்படி பாதத்தை தொட்டு நமஸ்கரிப்போ பார்த்தா ரத்தம், அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம், அப்படி தாவையில ரத்தம் ஒடிச்சு வலிஞ்சு ஒடிஞ்சிட்டு இருக்கும், தாவை உடஞ்சி ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கும். பார்த்தோடனே அனந்தாரு அப்படி சம்பிச்சு போடுவாரு, சோ என்னது பகவானே, நீங்களாம் வந்தீங்க, உங்களே போய் நான் அடிச்சிட்டேன், என்ன ஒரு கருமை, என்ன ஒரு அநியாயம் பண்ணிட்டேன், எனக்கு நீ மோட்சமே, எனக்கு நரகம் தான், நீ நரகத்துல போய் கஷ்டப்பட பாருங்க. பெருமாள் சொன்னாரு, இல்ல இல்ல, நீ அந்த அளவுக்கு உன் மேல குரு பக்தி இருக்கு உனக்கு, அதனாலதான் நான் வந்து நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நானே வந்தேன், அதனாலதான் இப்போ போனீங்கன்னா பாலாஜிக்கு இங்கே வந்து அந்த மருந்து வச்சிருப்பாங்க, அதனாலதான் பாலாஜிக்கு இந்த இடத்துல வெள்ளே அந்த மருந்து வச்சிருப்பாங்க. நீங்க கோயிலுக்கு உள்ள நுழையும் போது மேலே அவருடைய கடப்பாறை வச்சிருப்பாங்க, அந்த கோயில் பண்ண அந்த இது கிணறு வெட்டினார் இல்லையா, அடுத்தடதான் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இப்படி உள்ள நுழையும் போது சைடில் அப்படி மேலே இருக்கும் பார்க்கலாம். அந்த மாதிரி குரு பக்தி உள்ளவங்கலாம் இருக்காங்க, அனந்தாழ்வார், ராமானுஜருடைய சிஷ்யர்களே எவ்வளோ பேர், பிரபுபாவுடைய சிஷ்யர்கள், ராமானுஜருடைய சிஷ்யர்கள், அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு குரு மேல பக்தியா இருக்காங்க. இப்போ பிரபுபாடி சிஷ்யர்கள்லாம் அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க, அவங்கெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க குரு மேல பக்தி, பணிவா அடக்கமா சேவை பண்ணி கேள்விகள்லாம் கேட்டு இப்போ கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு, அந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம பின்பற்றணும், அப்பதான் நம்ம வாழ்க்கை பக்குவமானதாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஜெய் ஸ்ரீ பிரபுபாதிக்கு. Thanks. Prashad.